நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்திலே 6வது அதிகாரத்தை நம்ம தொடங்கணும். அந்த 6வது அதிகாரத்தில் போன வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, அதை சில வார்த்தைகள் உங்களுக்கு அதை நான் நினைப்பூட்டி விட்டு அதன் தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 6வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான்
ஆபிரகாமுக்கும்
ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன்.
ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால்
நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன்.
போதும். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் ஒரே ஒரு காரியத்தை பார்த்தோம், அது மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒரு காரியம். அதை இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஹைலைட் பண்றேன். நான் யெகோவா, 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அப்படின்னார். இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு காரியம். இதை தான் போன வாரம் பார்த்தோம். இந்த இடத்தில் ஆண்டவர் மோசேட்ட பேசுகிறாரு, நான் யெகோவா அப்படிங்கிறார் சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் இதற்கு முன்பதாக ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் இந்த நாமத்தினாலே நான் அறியப்படவில்லை. அப்போது வேறு எப்படின்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தினால்தான் அவர்களுக்கு வெளிப்பட்டேனே தவிர, நான் யெகோவா என்ற நாமத்தினால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வெளிப்படவில்லை. இப்பொழுது உங்களுக்கு நான் இந்த யெகோவா என்ற நாமத்தினால் வெளிப்படுகிறேன் அப்படின்னார். அப்போது காலத்திற்கு ஏற்றாற்போல் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி வருகிறார். அதை வந்து போன வாரம் பார்த்தோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மூணு பேர்த்துக்குமே சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு ஆதியாகமம் 17 சொல்லுவார். அதுக்கு என்ன காரியம்னா, குழந்தை இல்லாத இருக்கிற உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க என்னால் முடியும், அதற்கு எனக்கு சர்வ வல்லமை இருக்கிறது என்று அந்த நாமத்தினாலே கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்பட்டார். அதோடு அவங்களுடைய காரியம் முடிஞ்சது. ஆனால் யெகோவா என்றால் மை லார்ட் அப்படின்னு அர்த்தம், என் தேவன் யெகோவா. இந்த யெகோவா என்ற பெயர் வந்து ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொல்லுது. இது காலம், அடுத்த காலம். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய காலம் வேற, அது வந்து முற்பிதாக்களின் காலம். இப்பொழுது இஸ்ரவேல் ஒரு தேசமாக உருவாகிவிட்டது, ஒரு ஜனமாக உருவாகிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்ல, அடுத்த லெவலுக்கு போகிறார், அடுத்த ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு தான் யெகோவா. அப்போ யெகோவா என்கிறது என் தேவன். இந்த யெகோவான்றதை வந்து நான் உங்களுக்கு 5 ஷார்ட்டாக சொல்கிறேன். யெகோவா என்கிறதை வந்து ஒரு குறிப்பிட்ட பெயராக ஆண்டவர் எங்கேயுமே பைபிளில் சொல்லலை. யெகோவா ஈரே அப்படின்னு ஆபிரகாம் சொல்வார். ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா அந்த இடத்திற்கு ஆபிரகாம் யெகோவா ஈரே அப்படின்வாங்க. யாத்திராகம் 17வது அதிகாரத்தில் படிக்க வேண்டாம், 8-13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே மோசே ஒரு பலிபீடத்தை கட்டுவான். அமலேக்கைக்கு விரோதமான ஒரு யுத்தம், அந்த யுத்தத்தில் ஜெயித்த உடனே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திற்கு யெகோவா நிசி அப்படின்னுவான். அதே போல் கிதியோன், நான் யுத்தத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வந்தால் என் தேவனுக்கு நான் பலி செலுத்துவேன் சொல்லி கர்த்தருக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் அப்படின்னுவான். அதே போல் யெகோவா நிசி, இந்த யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, இப்படி ஒவ்வொரு பெயர் இருக்கு. இது எல்லாமே இந்த யெகோவா என்பது என் தேவன் அப்படின்னு குறிக்கும். அதோடு ஒரு அடைமொழியாக தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி அனுபவிச்சாங்களோ அதை சேர்த்து கொண்டாங்க ஒவ்வொருத்தரும். ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு ஆட்டை கொடுத்ததுனால எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார் என்று சொல்லி அந்த பெயருக்கு வந்து என்ன செய்கிறான், யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அதே போல் கர்த்தர் வெற்றி அருளுவார் என்கிறதை மோசே கண்டுபிடிச்சதுனால யெகோவா நிசி, நிசினா தேவன், வெற்றி, என் வெற்றி கொடின்னு அர்த்தம். என் தேவன் என் வெற்றி கொடி நடத்தும் யெகோவா நிசீனா. அப்போ இப்படி தான் என்ன செய்தாங்க, யெகோவான்ற பெயரை ஒரு அடைமொழி பெயராக வச்சு கூடவே தங்களுடைய அனுபவத்தையும் சேர்த்து கொண்டாங்க. இப்படித்தான் போயிருக்கு. ஆனால் இந்த காலங்கள் வந்து ஒவ்வொரு காலத்திலே இப்போ அவங்களுக்கு வந்து எந்தெந்த விதத்தில் கர்த்தர் அவங்களுக்கு தேவையோ அந்தந்த விதத்தில் கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து அடுத்து நான் சொன்னேன், இயேசு என்ற பெயரால் கர்த்தர் இப்போ நமக்கு அறியப்பட்டிருக்கிறார். இப்போ நமக்கு வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்ல, யெகோவா அல்ல, இயேசு. இயேசு என்ற நாமம் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருக்குமே கர்த்தர் அறியப்படலை. ஆனால் புதிய ஏற்பாட்டு கால தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இந்த இயேசு என்ற நாமத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த இயேசு என்ற நாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி மட்டுமல்ல, மோசைக்கு வெற்றி கிடைச்சது, ஆபிரகாமுக்கு தேவை சந்திக்கப்பட்டுச்சு, கிதியோன் சமாதானத்தோடு வந்தான், இது எல்லாம் அவங்களுக்கு ஒன்று ஒன்று தான் நடந்துச்சு. ஆனால் நமக்கு இயேசுவின் நாமத்தினாலே வெற்றியும் இருக்கிறது, சமாதானமும் இருக்கிறது, தேவைகள் சந்திக்கப்படுகிறது, எல்லாமே அந்த ஒரே இயேசுவின் நாமத்தில் அத்தனை அடங்கிடுச்சு. அதனால தான் எல்லா நாமத்தை பார்க்கிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு மொத்த ஆசீர்வாதத்தை ஒரு பெயரில் நமக்கு இன்னைக்கு சேர்த்து கொடுத்துட்டார். இவங்களுக்கெல்லாம் பழைய ஏற்பட்ட ஆட்களுக்கெல்லாம் ஒரு நாமத்தில் ஒரு காரியம் தான் நடக்கும், இன்னொன்று நடக்காது. ஆனால் நமக்கு ஒரே நாமத்திற்குள் மொத்தத்தையும் அடக்கி இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிச்சு ஆசீர்வாதங்களை வாங்க முடியும். இயேசுவின் நாமத்தினால் பிசாசை துரத்த முடியும். இயேசுவின் நாமத்தில் வியாதியை சுகமாக்க முடியும். இயேசுவின் நாமத்தில் தேவை சந்திக்கப்பட முடியும். இயேசுவின் நாமத்தில் பாதுகாப்பு இருக்கிறது. எல்லாம் அந்த நாமத்தை யூஸ் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம். அப்போது இந்த உலகத்திலேயே மனுஷ வர்க்கத்திலேயே மிகவும் பாக்கியம் பெற்ற ஒரு ஜனம் யார் என்றால் நம்ம தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருக்கிற ஜனமாகிய நம்ம தான் இருக்கிறதுலையே அதிக பாக்கியம் பெற்ற ஜனங்கள். அதை தான் நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அதனால தான் இந்த நாமத்தை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அந்த நாமத்தை பயன்படுத்தி நம்ம வெற்றி பெற முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும், எல்லா மேன்மைகளையும் அடைய முடியும். சரி, அதனால இந்த நாமத்தை நம்ம கவனமாக எப்பவுமே பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த காரியத்துக்கு நம்ம போக போகிறோம். வாசிக்கலாம், 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு
உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு
உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய்
அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்.
நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ
மனமடிவினாலும்
கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவிகொடாமல் போனார்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி
நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய்
அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடு பேசு என்றார். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை. பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்.
நான் விருத்த சேதனமில்லாத உதடுள்ளவன் என்றான்.
கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்துக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார்.
இதுதான் இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்கறது. இப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த ஜனங்களை நான் விடுதலை செய்ய போகிறேன், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேலராகிய உங்களை நான் விடுதலை செய்ய போறேன் என்று சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு வந்து உற்சாகமூட்டும் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். கண்டிப்பாக நான் எகிப்தியர்களை தண்டிக்கவே தண்டித்து நான் உங்களை விடுதலை செய்து கொண்டு வருவேங்கிறார் சொல்லி மோசேக்கு கர்த்தர் நல்ல உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் மோசேட்ட பேசி இதை போய் நீ இஸ்ரவேல் புத்திரிடத்தில் சொல்லுன்ட்டார். இஸ்ரவேல் புத்திரர் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குதுன்னா சோர்வடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம 5 அதிகாரத்தில் பார்த்தோம் என்னைக்கு வந்து அவங்க வந்து மோசே அவங்களோடு வந்து பேச ஆரம்பித்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு இவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துக்குள் வர ஆரம்பித்தாங்க. விடுதலை ஆகணுன்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள் வருகிறதை பார்த்த உடனே பார்வோன் அந்த ஜனங்களின் மேல் முன்னிலும் அதிகமான சுமைகளை சுமத்தினான்னு பார்த்தோம். அவங்களுக்கு செங்கல் அறுக்கிற வேலையை இன்னும் கடினமாக்கினார்கள். அவங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படாமல் பழைய எண்ணிக்கையிலேயே நீங்கள் செங்கல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களை இன்னும் கடினமான உபத்திரவத்தோடு அவங்களை அடித்து உபத்திரவப்படுத்தி கடுமையாய் வேலை வாங்கினாங்க. இந்த காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் பார்த்து பார்த்து மனமடிவடைஞ்சிட்டாங்க. இந்த மோசே வந்து நம்மகிட்ட பேச ஆரம்பித்த பிறகு உடனே டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் விடுதலையாகி போயிடலாம் போலக்கு நம்ம நினச்சா சூழ்நிலை மோசமாக இல்லை போச்சு. முதல்லையே ஏதோ அவங்க கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ வேலை செஞ்சு கொடுத்துட்டு போனோம், நிம்மதியாக ஏதோ இருந்துட்டு இருந்தோம், இப்போ இன்னும் நிலைமை மோசமாயிடுச்சு என்று அவங்க வந்து தவிச்சாங்க. அதே நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் நமக்கு வந்து சில நேரத்தில் நமக்கு விடுதலை கொடுக்க நினைக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கும் பொழுது சில கடினமான சூழ்நிலைகளை கடக்க வேண்டியதான் இருக்கும். அதுக்கு பிறகுதான் ஒரு விசாலத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். அப்போ அந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை இந்த ஜனங்களால் தாங்கி கொள்ள முடியல, ரொம்ப கொடுமையாய் நடத்தப்பட்டிருக்கிறாங்க. இது கடைசியில் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா மோசேட்டே ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீ இங்கே வந்து எங்களோடு பேச ஆரம்பித்து எகிப்தின் ராஜாவின் இடத்தில் எங்கள் வாசனை கெடுத்து போட்டீர்கள்ன்றாங்க. அது அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், எங்களுடைய வாசனை கெடுத்து போட்டீர்கள். அது வரைக்கும் பார்வோன் எங்களெல்லாம் நேசிட்டு தான் இருந்தான், ஆனால் நீர் வந்து விடுதலைன்னு சொல்லி கடைசியில் எங்களை அவன் கடினமாய் நடத்தும்படி சூழ்நிலை நீ மாற்றி போட்டுட்டீரே என்று சொல்லி ஜனங்களை விரோதமாய் பேசுகிற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு போய் ஜனங்களோட பேசு, பார்வோனிடத்தில் பேசுன்றார். இப்ப ஜனங்களிடத்தில் போய் மோசே பேசுறான். ஆனா ஜனங்களுடைய காரியம் பார்த்தீங்கன்னா 9வது வசனம், இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அப்படின்னா கர்த்தர் விடுதலை கொடுக்க போறேன்னு சொல்றான்னு போய் சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கூடாமல் போனார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பா இந்த விடுதலையும் வேணாம், ஒன்றும் வேணாம், நீ வேலையை பார்த்துட்டு போ, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், எங்களை ஆளை விட்டால் போதுன்ட்டாங்க. அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க ஜனங்கள். வந்து மோசைக்கு செவி கொடுக்கறது வந்து நமக்கு பிரச்சனை உருவாக்குதுன்ற ஒரு மனநிலைமைக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால மோசையை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் மோசையை போங்கிறாரு, ஆனால் ஜனங்களும் மோசையை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இச்சூழ்நிலை ரொம்ப மோசமாக போகுது, ரிவர்ஸில் போகுது. பின்பு கர்த்தர் என்ன செய்கிற பாருங்க, 10வது வசனத்தில் மோசையை நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வனிடத்திற்கு போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போகும்படி அவனோடு பேசு, போக விடும்படி அவனோடு பேசினார். மோசே அதுக்கு ரிப்ளை கொடுக்குறான். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான், நான் விருத்த சேதனம் இல்லாத உதறுள்ளவன் அப்படிங்கிறான். இதுதான் மோசேக்கு வந்து அடுத்த அதோடைய எஃபெக்ட் மோசையோட லைஃப்பில் வருது. ஜனங்கள் மோசையை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ ஜனங்கள்கிட்ட பேசினாரு, பேசுனா அந்த ஜனங்கள் இவனை வந்து நீ வராது, இனிமேல் எங்கிட்ட வந்து பேச வேணான்ட்டாங்க. இப்போ கர்த்தர் அடுத்து என்ன செய்கிறாரு, அதோடு நிறுத்திக்கிற, இப்போ நீ போய் பார்வோன்கிட்ட பேசுகிற. ஜனங்கள்கிட்ட பேசணுன்னே இவன் வந்து அங்கே போய் சொல்ல போனால் ஏமாற்றத்தோடு வந்திருக்கிறான். இப்போ பார்வோன்கிட்ட, அடுத்தது பார்வோன்கிட்ட பேசுகிறார். ஆண்டவர் இருக்கிற இடத்துல சொல்லிட்டாரு, இங்கே பேசு அங்கே பேசுங்கிறாரு. நடுவில் மோசை மாட்டிட்டு திண்டாடுறான். எங்கே பேசினாலும் அவனுக்கு பிரச்சனை தான். ஜனங்கிட்ட பேசினாலும் பிரச்சனை வருது, அங்கேயும் போக முடியாது. இதை அவன் உச்சக்கட்ட டென்ஷன் ஆகி கடைசியில் சொல்லிட்டான், இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எங்கே ஆண்டவரே செவி கொடுப்பான்னு டிக்ளேர் பண்ணிட்டான். இல்லையா, எங்கள் ஜனமே செவி கொடுக்கலை, நான் ஒரு இஸ்ரவேல், எங்கள் ஜனமே செவி கொடுக்கலை, நீ பார்வோனை போய் செவி கொடுப்பானா, அவன் எப்படி கொடுப்பான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். நடக்காது. இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து இதே தவறை, இதே மனநிலைமைக்குள் நம்ம பல நேரத்தில் போவோம். என்னன்னா, ஒரு தோல்வி நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா அந்த தோல்வியை பார்த்து விட்டு வாழ்க்கை முழுவதும் அடுத்தும் தோல்வி தான் நமக்கு வரப்போகுதுன்ற ஒரு மனநிலைமைக்குள்ள நம்ம போயிடுவோம். இதுதான் டேஞ்சர். மோசே அந்த நிலைமைக்கு போயிட்டான். இஸ்ரவேல் புத்திரத்தில் பேசும்பொழுது அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான், அதை கம்பேர் பண்ணுறான். இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோர் எனக்கு எங்கே செவி கொடுப்பான்னு கேட்குறான். அதை கம்பேர் பண்ணி இங்கே பேசுகிறான். இந்த ஜனங்களே செவி கொடுக்காத போது பார்வோர் எங்கே செவி கொடுப்பான். இன்றைக்கி நம்மளும் இதே தப்பு நிறைய தர செய்வோம். என்ன செய்வோம், இதையே நமக்கு ஃபெயிலியர் ஆகிட்டேன், நீ எடுத்த நான் அதுக்கு அடுத்த காரியத்தில் எப்படி நான் ஜெயிக்க முடியும். ஒரு தோல்வி நமக்கு வந்துருச்சுன்னா, ஒரு காரியம் நம்ம நினைச்சதுக்கு மாறாக நடந்துருச்சுன்னா, நம்ம எதிர்பார்த்தபடி இல்லைன்னா நம்ம முடிவு கட்டிடுறோம். இதுலேயே நம்ம வந்து சரியாக இல்லையே, அடுத்தது நம்ம எப்படி வெற்றி பெறுவோம். இந்த மனநிலைமை தவறு. மோசைக்கு வந்து இந்த மனநிலை தவறு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மோசையோடும் ஆரோனோடும் பேசினார். அதுக்கடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா மோசையோடும் ஆரோனோடும் பேசி, இப்போ நீங்கள் போய் பேசுங்க, பார்வையிடத்தில் போங்க, ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அனுப்புகிற. இந்த மனநிலைமை நம்ம மாற்றிக்கிறோம். நமக்கு இந்த மனநிலைமை வரக்கூடாது. ஒரு தோல்வி என்பது தொடர் தோல்விக்கு காரியம் கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தில் தோல்வி அடையலாம், ஒரு காரியத்தில் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக சில விஷயம் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை முழுவதும் அப்படி இருக்கவே இருக்காது. அடுத்த காரியம் மிகப்பெரிய வெற்றியாய் நமக்கு அமைய முடியும். அடுத்த முறையும் ஒரு நாள் திருப்பினோரு ஒரு சின்ன ஒரு தோல்வி வரலாம், ஆனால் அதுக்கு அடுத்த முறை கண்டிப்பாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய வெற்றி நமக்கு வந்தே தீரும். இதுதான் நமக்கு புரியணும். இந்த மனநிலைமை நம்ம இருக்கணும். இந்த மனசோர்வு மோசையும் விட்டு வைக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மனமடிவு அடைஞ்சாங்க. அந்த மனமடிவு பாருங்க, மோசை கூட விட்டு வைக்கல. மோசைக்கு அதே மனமடிவு வந்துருச்சு, அதே சோர்வு வந்துருச்சு. அவனை கர்த்தர்கிட்ட ரிப்ளை கொடுக்குறான், ஆண்டவர் இவங்க எப்படி பார்வை செவி கொடுக்க மாட்டான் அப்படின்ட்டான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எங்கே கற்றுக்கணும் இந்த விஷயத்தின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரிடத்துல தான் கற்றுக்கொள்ளணும். இந்த மனநிலைமையை நம்ம வந்து ஒருபோது இருக்கக்கூடாது. பிசாசு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்டை நமக்குள் உருவாக்குவான். புரிதலா, நமக்கு வந்து ஒரு சின்ன காரியத்தை நம்ம நினச்சபடி வராதபடி பார்த்துட்டு, இனி நீ எதை எடுத்தாலும் நீ இப்படி தான், உன் நிலைமை இது தான், இதுக்கு மேலே நீ வந்து முன்னுக்கு வரமாட்டேன், இதுக்கு மேலே நீ மேலே வர முடியாது, இவ்வளோதான் உன் காரியம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு பிசாசு என்னைக்குமே ட்ரை பண்ணுவான். ஏமாந்துடக்கூடாது, அது பிசாசனுடைய சத்தம். ஒரு தடவை தோத்துட்ட நீ தொடர்ந்து தோப்பேன்னு சொல்கிறது பிசாசனுடைய சத்தம், அது கிடையாது. அதை நம்பக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் 10 தடவை உங்களுக்கு சில காரியம் தோற்று போனாலும் 11வது தடவை நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். ஆமென். ஜெயிப்போம், ஜெயிப்போம். இப்போ ஒரு தடவை சில காரியத்தில் வந்து நமக்கு தோல்வி வருதுன்னா அதில் நம்ம வந்து யோசிக்கணும், யோசிக்கணும். என்னென்னா, ஏதோ நான் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்யாமல் விட்டுட்டேன், அதனால் எனக்கு தோற்று போயிட்டேன். ஏதோ செய்ய வேண்டாத ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன், அதனால் நான் தோற்று போயிட்டேன். நம்ம ஒரு காரியம் வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் வருதுன்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், ஏதோ செய்ய வேண்டிய ஒன்று நம்ம செய்ய தவறியிருப்போம், அது ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஏதோ ஒன்று செய்ய வேண்டாத ஒன்று செஞ்சுருப்போம் அந்த இடத்துல, அதனாலையும் ஃபெயிலியர் வந்திருக்கும். கரெக்டாக நம்ம செஞ்சோம்னா ஃபெயிலியரே வராது. சில விஷயத்தை நாம யோசித்து நம்ம வேறு மாதிரி மாற்றி செய்யும்போது தான் நமக்கு பிரச்சனைகளும் சில இடரல்களும் தோல்விகளும் வரும். இப்போது உங்கள் வாழ்க்கையிலும் கூட இதுபோல் சில காரியங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தடைக்கெல்லாம் நிற்கலாம். இது எனக்கு இப்படி இருக்குது, இதுக்கு மேலே நான் எண்ணத்தை பெருசாக பண்ண போகிறேன் என்று சொல்லி கிடையவே கிடையாது. அந்த எண்ணத்தை முதல்ல எடுத்துருக்கு, மைண்டில் அந்த இடத்த எடுத்துருக்கு, அப்படி கிடையவே கிடையாது. இப்போ ஆண்டவருடைய காரியம், இப்போ வந்து மோசையே ஃபெயிலியர் ஆகிட்டான்னு சொன்னேன். இப்போ ஆண்டவருடைய காரியத்தை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், கர்த்தர் எப்படிப்பட்டவர். பைபிளில் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாருமே கூட இந்த விஷயத்தில் சோர்வடைஞ்சிருக்கிறாங்க. எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறவன் தான், ஆனால் இசவேல் சொல்கிறா, நாளைக்கு எலியாவின் தலை அவன் மேல் இருந்தால் கர்த்தர் என் தேவன் எனக்கு அதற்கு சரியாக எனக்கு பதில் செய்வார் என்று சொல்லி அவள் சவால் விடுகிறான். சொன்ன உடனே எலியா சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே போய் படுத்துட்டான். அவ்வளவு சவால் விட்டு, ஆகாப்புக்கு சவால் விட்டான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால் சவால் விட்டான், 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக சவால் விட்டான். கடைசியில் ஒரு இசவேலுடைய மிரட்டுதல் அவனுக்கு வந்து சோர்வை உண்டு பண்ணுச்சு. பெரிய தேவ மனுஷர்களோட மன சோர்வு அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் சோர்வடையாத தேவன். நம்ம வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கணுமே தவிர, நம்ம வந்து என்றைக்குமே எல்லா விஷயத்தையும் எல்லா தெய்வ மனுஷர்களையும் கற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் சிறந்த தெய்வ மனுஷர்களை மேகம் போன்ற திரளான சாட்சிகளை பார்க்கலாம், நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம், ரோல் மாடலாக எடுக்கக்கூடாது. நமக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேறு யாரும் நமக்கு ரோல் மாடல் கிடையாது. மற்றவங்ககிட்ட நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாம், மோசைட்டை எடுக்கலாம், எலியாட்டை எடுக்கலாம், எல்லாட்டை எடுக்கலாம், ஆனால் எல்லாருக்கிட்டையும் நெகட்டிவ் சைடு இருக்குது. சோர்ந்து போயிருக்கிறாங்க, இவங்க எல்லாமே சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றைக்குமே சோர்ந்து போனதில்லை. என்னைக்குமே அவர் தோற்று போனதில்லை, என்னைக்குமே அவர் பின்வாங்கினதில்லை, என்னைக்குமே அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினதில்லை, என்னைக்குமே ஒரு சூழ்நிலைகளை கண்டு அவர் தடுமாறினது கிடையாது. கரெக்டாக அவர் போயிருக்கிறார். சரி, இப்போ உங்களுக்கு இந்த காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்துல நான் சில காரியத்தை பேசிக்காக சில விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். முதல் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள்.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது.
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது.
ஆழத்தின் மேல் இருள் இருந்தது.
ஆழத்தின் மேல் இருள் இருந்தது.
தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கே பார்க்கும்போது ஆரம்பம், ஆதி, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனால் அடுத்த வசனமே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த ஸ்வசனத்தை நான் ஏற்கனவே நிறைய தடவை பல செய்திகளில் இதை குறித்து நான் கோட் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துக்காக நான் இதை சொல்கிறேன். ஆதியிலே அப்படின்னா அந்த வருஷத்தை கணக்கிலே கொள்ள முடியாது. கோடான 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 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் சகல கோளங்கள் யூனிவர்ஸை கர்த்தர் வந்து சிருஷ்டிக்கிறார். சகலத்தையும் ஆண்டவர் படைக்கிறார். அப்படி படைக்கும் பொழுது தேவன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். கோடிக்கணக்கான கோளங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். அடுத்த வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த காரியம்தான் கேப் தியரி. அப்படின்னா முதல் வசனத்தில் ஆண்டவர் படைத்தார், ரெண்டாவது வசனத்தில் அது ஒழுங்கின்மையாக இருந்துச்சு. தேவன் படைத்தது ஒருபோதும் ஒழுங்கின்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒழுங்குள்ள ஆண்டவர் செய்வதெல்லாம் ஒழுங்காக இருக்கும், ஒழுங்கில்லாதவர்கள் செய்கிறது ஒழுங்கினமாக இருக்கும். அப்போ ஒழுங்குள்ள தேவன் ஒழுங்கினமானதை செய்யலை. அப்போ நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும், லூசிஃபருடைய வீழ்ச்சி. இது நீங்கள் எசேக்கியேல் 28 அதிகாரம் படிக்க வேண்டாம், 12 வசனத்தில் என்ன படித்தோம் அதிலே டைம் போயிடும். 28 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து ஒரு 16 வசனம் வரைக்கும் நீங்கள் அப்புறம் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் அப்புறம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்போ படிக்க டைம் இல்லை. இங்கே பார்க்கும்பொழுது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழவெட்டப்பட்டாயே, நான் மேகத்திற்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்தில் நீ சொல்லிக்கொண்டாயே அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு வருவார். பிரதான தூதனாய் காணப்பட்டதான, பிரதான தூதர்களில் ஒருவனாய் காணப்பட்ட லூசிஃபர் கர்த்தருக்கு மேலாக தன்னை உயர்த்த நினைச்சு அவன் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்படுகிறான். கர்த்தர் வந்து சொல்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. கர்த்தர் வானம் எனக்கு சிங்காசனம். யோ பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷங்களுக்கு முன்பாக 3 வானவரையிலும் எடுத்துக்கொள்ளப்பட்டான்கிற. அப்போது வானங்கள் 3 இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்படி பார்க்கும்போது வானம் எனக்கு சிங்காசனம், கர்த்தர் வந்து அங்கே உட்கார்ந்து இருக்கிறார், 3 வானம் தான் அவருடைய சிங்காசனம். அங்கே இருந்தவர் காலை நீட்டார்னா அவருடைய பாதப்படி எங்கேயா? பூமி அவருக்கு பாதப்படியா. கோடான கோடி கோளங்கள் இருக்கிறது, எத்தனையோ கோளங்கள் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பாதப்படியாய் வைத்திருக்கிறது பூமியை தான், தன்னுடைய பாதப்படிங்கிறார் ஆண்டவர். இந்த பூமி என்கிறது ஒரு கோளம், கோடிக்கணக்கான கோளங்களிலே பூமி ஒன்றே ஒன்று. அப்படி இருக்கும்போது அவனை கர்த்தர் தம்முடைய சமூகத்திலிருந்து அவனை தள்ளிவிட்டார். தள்ளிவிட்டவன் அவருடைய பாதப்படியில் வந்து விழுகிறான். அதாவது பூமியிலே தான் அவன் தள்ளப்பட்டான். பூமியிலே தள்ளப்பட்ட உடனே ஒழுங்காக இருந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிப்போனது. ஏன்னா ஒழுங்கில்லாதவன் வந்து விழுந்ததுனாலே ஒழுங்காக இருந்த பூமி ஒழுங்கின்மையாய் மாறியது, ஆசீர்வாதமாய் இருந்த பூமி வெறுமையாய் மாறிப்போனது. இப்படி கோடான கோடி ஆண்டுகள் கடந்து போகிறது. பூமியை கர்த்தர் ஜலத்தினால் மூடி போட்டார். அதில் பூமி என்கிற காரியமே கிடையாது, டோட்டலாக நிறைஞ்சிருச்சு. இப்படி பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் அப்படி போது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் பூமியை சீரமைத்த காரியம்தான் நீங்க ஆதியாகம முதல் அதிகாரத்தில் படிக்கிறோமே தவிர, பூமியை படைத்தது அது அல்ல. பூமியை படைச்சதுக்கு காரியம் வேற. அது பல வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணிக்கை கடங்காத ஒரு வருஷங்களுக்கு முற்பட்டது. ஆனால் பூமியை ஒழுங்கின்மையாய் போன பூமியை ஒழுங்குபடுத்தியது தான் ஆதியாகம முதல் அதிகாரம். அது படைக்கப்பட்டது கிடையாது, ஒழுங்குபடுத்தினது தான், சீரமைத்தது தான் முதல் அதிகாரம். அப்போ அப்படி பார்க்கும்போது ஆண்டவருக்கு யோசிச்சு பாருங்க, ஒழுங்கான ஒரு அழகான பூமியை படைத்து சகலமும் அதற்குள் நேர்த்தியாய் வைத்து அது ஒழுங்கின்மையாக போயிடுச்சு. நம்ம படைச்ச பூமி இவனை கீழே தள்ளுனதுனால இப்படி ஆகிப்போச்சே, இந்த பூமியே வேண்டாம் அப்படின்னு அதை தூக்கி எரிஞ்சிட்டாரா? இல்லை, இந்த பூமி ஒழுங்கின்மையாக போச்சு, இந்த லூசிஃபரை தள்ளிட்டேன், அந்த இடம் அவனுக்கே போட்டோம், நமக்கு ஒன்றும் தேவையில்லை, இந்த பூமியை வேண்டாம், அது எப்படியே போட்டோம் அப்படின்னு விட்டாரா? கிடையாது. காலங்கள் போகிறது, ஒரு கட்டம் வருகிறது, அந்த பூமியை ஆண்டவர் மறுபடியும் சீரமைக்கிறார். சீரமைக்கிறார், சீரமைத்து பின்பு ஏதேன் என்கிற அந்த அருமையான தோட்டத்தை கர்த்தர் உண்டாக்குறாரு, அதில் அமைக்கிறாரு. அந்த ஏதேன் என்ற ஒரு அருமையான அந்த தோட்டத்தை கர்த்தர் அமைத்து அதில் ஆதாம் ஏவாளை கொண்டு வராரு, வைக்கிறாரு. இப்போ சாத்தான் அவருக்கு எதிராளியாக இருந்துட்டுருக்கிறான். இப்பொழுது ஆண்டவர் வந்து ஒரு சவால் வருது, இந்த புசிக்கக்கூடாது என்று ஒரு பழத்தை நிவையும், அதை மனுஷனை நான் புசிக்க வைக்கிறேன், பிசாசு சவால் விடுகிறான். ஆண்டவரும் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால தான் கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைக்கிறார், வச்சு இதனை புசிக்கக்கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினார். கடைசியில் என்னாச்சு? சில காலங்கள் போச்சு, எந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரோ அந்த பழத்தை மனுஷன் சாப்பிட்டுட்டான். ஆண்டவர் சரி இந்த மனுஷனே தேவையில்லை, ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு ஒழிச்சு கட்டினாரா? இல்லை, தோட்டத்தை விட்டு மட்டும் வெளியில் அனுப்பினாரே தவிர ஆண்டவர் உடனே மொத்தத்தையும் இழுத்து மூடிடலை. மனுஷ வர்க்கத்தையே மனுஷனே வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் மொத்தத்தையும் இழுத்து மூடலை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? தோட்டத்தை விட்டு மட்டும் வெளியே கொண்டு போகிறார். அது நல்லதுக்கு, ஏன்னா உள்ளே ஜீவ விருட்சம் இருக்குது. ஜீவ விருட்சத்தையும் புசித்து அவன் என்றென்றைக்கும் சாகாமல் உயிரோடு இருந்து விடக்கூடாது என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் கர்த்தர் அவனை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி கடைசியிலே மனுஷனை கொண்டு வரார். இப்போ அவன் பாவ சுபாவம் உள்ளாயிட்டான். அந்த பாவ சுபாவம் உள்ளவன் ஆயிட்டான்னு சொல்லிட்டு கர்த்தர் மனுஷனை என்ன செய்யலை? ஒதுக்கலை. அவனுக்கென்று ஒரு இரட்சகரை ஏற்படுத்தினார். வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 மட்டும் படிப்போம்.
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
போதும். இப்ப பாருங்க, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உலக தோற்றம் முதலே தீர்மானிக்கப்பட்டது. இப்போ பாருங்க, மனுஷன் பாவம் செய்தாலும் மனுஷனை ஒதுக்கலை, அதற்கு முன்பதாகவே அவனுக்கு ஒரு இரட்சகரை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருந்தார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவருடைய சுபாவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒழுங்கான ஒரு பூமியை படைக்கிறார், அது ஒழுங்கின்மையாய் போயிடுச்சுன்னு அவர் ஃபெட்டப் ஆகிவிட்டல்ல, ஒரு கட்டத்தில் மறுபடியும் தன் முயற்சியை கைவிடாமல் மறுபடியும் அதை சீரமைக்கிறார். மனுஷனை படைச்சு வைக்கிறார். அவன் தன் வார்த்தையை மீறிட்டான், தேவையில்லை மனுஷனை தேவையில்லைன்னு ஒழிச்சு கட்டலை, அவனுக்கு ஒரு இரட்சகரை ஏற்படுத்தி அவனை தூக்கி நிற்க வைக்கிறார். அப்போது ஆண்டவர் என்னைக்குமே ஒரு காரியம் தான் நினைச்சது போல இல்லாமல் சில காரியங்கள் வேறு விதமாய் போகிறதை பார்த்த உடனே மனமடிவடைந்து அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு போகிறது கிடையாது, தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு ஆண்டவர் போகிறது கிடையாது. அதை மறுபடியும் அதை திரும்பவும் எடுத்து கட்டி மறுபடியும் அதே காரியத்தில் வெற்றி பெறுவது தான் ஆண்டவருடைய நோக்கம். எங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சதோ அதெல்லாத்தையுமே ஆண்டவர் வெற்றி கண்டார். லூசிஃபர் விழுந்தான், அந்த இடம் அசிங்கமாக ஒழுங்கினமாக போச்சு, ஆண்டவர் அதை ஒழுங்குபடுத்தினார், தன்னுடைய வார்த்தையை வச்சு ஒழுங்குபடுத்தினார். மனுஷன் பாவத்தில் விழுந்தான், தோற்று போனான், ஆனால் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அதே மனிதனை திரும்பி தூக்கி நிற்க வச்சார். அதுதான் இன்னைக்கு நம்ம அப்படி பார்க்கும்போது ஆண்டவருடைய இந்த தன்மை நமக்கு இருக்கணும். என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நான் நினச்ச மாதிரி நடக்கலை, ஒரு காரியம் வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அதை குறித்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு விஷயம் நமக்கு நெகட்டிவாக போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனி இதுலேருந்து நம்ம தேர மாட்டோம், இதுக்கு மேலே நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான்ன்ற எண்ணம் வரக்கூடாது. நாம் அடுத்த ஒரு முயற்சியை எடுக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அந்த விஷயத்தில் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பார். முதல் காரியம் வேணால் நம்ம வந்து நம்மளை சார்ந்து நம்ம செஞ்சுருப்போம், அதனால் ஃபெயிலியர் வந்திருக்கும். இனி அடுத்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை சார்ந்து நீங்கள் அதே காரியத்தை செய்து பாருங்கள், கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஆமென். அதுதான் முதல் காரியத்தில் ஒரு ஃபெயிலியர் வருதுன்னா அதில் எங்கேயோ மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த முறை வெற்றி தான். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளால் முடியாதுன்னு சொல்லி பின்வாங்கிடக்கூடாது. கண்டிப்பாய் முடியும், கண்டிப்பாய் முடியும், நிச்சயமாய் சாதிக்க முடியும். உலக ஊழிய வரலாற்றிலும் சரி வேதத்திலையும் சரி அதுதான் காரியம். அமெரிக்க தேசத்தில் டிஎல் ஆஸ்பர்ன் என்று சொல்லி ஒரு சிறந்த தேவனுடைய மனுஷன் இருக்கார். 90s மேலே வயசு அவருக்கு, 90களுக்கு மேலே. சில வருடங்களுக்கு முன்னால் கூட, இப்போ சமீபத்தில் மதுரைக்கு மட்டும் வந்துட்டு போனார். ஆனால் அவர் பப்ளிக்கில் வந்து பேசுறதுக்கு அலௌடு கிடையாது. அவர் வந்து 1956 வந்து இந்தியாவிலே மதுரைக்கு வந்திருக்கார். ஃபஸ்ட்டு அங்கே வந்திருக்கார், அப்புறம் சென்னையில் ஒரு மீட்டிங் பேசியிருக்கார், மதுரையில் வந்திருக்கார். அந்த மீட்டிங்கில் வந்து பார்க்கும் பொழுது ஏராளமான ஜனங்கள், அந்த நாட்களில் வந்து கிறிஸ்தவமே இல்லாத ஒரு காலகட்டம். அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அற்புதத்தை அவர் கூட்டத்தில் நடந்திருக்குது. அன்றைக்கி இப்போலாம் நம்ம ஒரு கூட்டம் கூட்டம்னு அட்ரஸ் பண்ணோம்னா 100,000 பேர் 2,00,000 பேரை கூட கூட்டிடலாம். ஆனால் அன்றைக்கு வந்து கிறிஸ்தவமே குறைவாக இருக்கிற காலகட்டத்தில் அந்த மீட்டிங்கை கர்த்தர் 80,000 பேர் கொண்டு வந்தாராம். மதுரையில் தமக்கம் மைதானத்தில் 80,000 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் அவர் எழும்பி பிரசங்கித்து கடைசியில் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அற்புதங்கள் ஏராளம் வெளியரங்கமாய் நடந்தது. அப்போ கிறிஸ்தவமே ரொம்ப இல்லாத ஒரு காலகட்டம், இந்தியா முழுக்க முழுக்க ரொம்பவே ஒரு விக்கிரகாரதனை ரொம்ப மூழ்கியிருந்த கட்டம், ஏராளமான அற்புதங்கள் நடந்துச்சான். அந்த கூட்டத்தில் ஒரு பிராமண மனுஷன், ரெண்டு காலும் ஊனமான மனுஷன் அந்த கூட்டத்தில் வந்து உட்காந்து வேடிக்கை பார்க்க உட்காந்துருந்துருக்கிறான். என்ன தான் நடக்குது இங்கே பார்க்கலான்னு, என்ன அற்புதம் அற்புதங்கிறாங்களேன்னு சும்மா வேடிக்கை பார்க்க உட்காந்துருக்கிறான். அந்த மனுஷனுக்கு உடனே அந்த ஜபம் நடக்கும்போது ரெண்டு கால்களும் திடீர்னு பலன் அடைந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சுனா ஓட முடிச்சான். வாழ்க்கையில் எழுந்து நடந்ததே கிடையாது, எழுந்து நடக்கிறான், ஓட முடியுது. சுகம், அற்புத சுகம் கிடச்சிச்சு. சுகம் அடைஞ்சவங்க சாட்சி சொல்லுங்கன்னு அந்த பிராமணன் நேராக ஓடி ஸ்டேஜுக்கு ஓடி வந்துட்டார். ஓடி வந்து பப்ளிக்கில் நின்று, நான் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது, இன்றைக்கு இயேசு என்னை நடக்க வச்சிட்டார் என்று சொல்லி தன் சட்டையை கழட்டி காமிச்சான. உள்ள பூணல் போட்டுருந்துருக்கு, அந்த பூணல் எல்லாருக்கும் முன்னால் பப்ளிக்கில் அறுத்துட்டானா, அறுத்து, நான் ஒரு பிராமணன் கிடையாது, இதுவரைக்கும் நான் பிராமணன், இனி நான் பிராமணன் கிடையாது, நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி அந்த பூணூல் அந்த இடத்துல அறுத்து போட்டு, நான் இனி பிராமணன் அல்ல கிறிஸ்தவன் சொல்லி பப்ளிக்கில் சாட்சி சொல்லியிருக்கு. சொன்ன அந்த சாட்சி ஏராளமானவர்களை தொட்டது. உடனே டிஎல் ஆஸ்பன் ஒரு கேள்வி கேட்கிறார், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி இப்போ எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்கன்னு அந்த சாட்சிக்கு பிறகு அவர் சவாலை ஒரு கேள்வி கேட்டார். அந்த கூடியிருந்த 80,000 பேரும் கையை உயர்த்தினாங்களாம், இயேசு தான் தெய்வம் நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். அன்றைக்கி இன்றைக்கி மாதிரி கிடையாது, இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா 80-90% கிறிஸ்தவங்க தான் கூட்டத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க, 10% தான் வெளியால் வருவாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுக்க 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 கத்தரை அறியாத ஜனங்கள், 80,000 பேரும் கையை உயர்த்தி இயேசுவே தெய்வம்னு கையை உயர்த்தி காமிச்சாங்க. அதை பார்த்தோன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இந்தியாவை ஒரு மாதம் எங்கிட்ட ஒப்பு கொடுங்க, அந்த ஒரு மாதத்தில் இந்தியாவை நான் ஒரு கிறிஸ்தவ தேசமாய் மாற்றி காட்டுறேன். ஒரே ஒரு மாதம் தேசம் முழுவதிலும் கூட்டம் நடத்தி ஒரே மாதத்தில் இந்தியாவை கிறிஸ்தவ தேசமாய் நான் மாற்றுறேன் அப்படின்னா, அந்த வார்த்தை ரொம்ப பெரிய இஷ்யூவாயிடுச்சு. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ல அப்போ இருந்தாங்க, பெரிய இஷ்யூவாக்கி இப்படிப்பட்ட ஆட்கள் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி உடனே அவருடைய பாஸ்போர்ட்டில் வந்து சீல் பண்ணிட்டாங்க, இனி வந்து இந்தியாவுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து பப்ளிக் மீட்டிங் நடத்துறதுக்கு அவருக்கு அலோடு கிடையாது. நடுவில் 2 முறை வந்து வேற ஒரு இதில் ஒரு பிஸ்னஸ் விசா மாதிரி வந்து ஒரு டூரிஸ்ட் விசாவில் வந்து ஒரு ஹாலில் மட்டும் 2 தடவை பேசிட்டு போயிருக்காரு. அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பிறகு வந்து வரல. சொன்னான். அவருடைய காரியத்தை நான் இன்னொரு பக்கத்தை சொல்லணும். அவர் இந்த ஊழியத்தை இப்படி செய்வதற்கு பல வருஷத்துக்கு முன்பதாக அவர் ஒரு மிஷனரியாக தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தாராம். மிஷனரியாக ஒப்புக் கொடுத்து இந்தியாவுக்கு தான் வந்திருக்கிறார். இந்தியாவுக்கு தான் மிஷனரியாக வந்தார். இந்தியாவிலே வந்து மிஷனரியாக இருந்து வட மாநிலத்தில் இந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து அவர் ஊழியம் செஞ்சுருக்கிறாரு. சில மாதங்கள் இருந்து ஊழியம் செஞ்சுருக்கிறாரு, ஒன்றுமே நடக்கலை. ஒரு ஆளை கூட ரட்சிப்புள் நடத்த முடியல. படாத வாடுபட்டு பார்த்துருக்காரு. ஒரு ஆத்மாவையும் ஒன்றுமே சந்திக்க முடியல. எல்லாரும் விக்கிரக ஆராதனையிலையும் மந்திரிகத்திலையும் ஜனங்கள் மூழ்கி போயிருக்கிறாங்க. இவரால் ஒன்றுமே பண்ண முடியாமல் கடைசியில் தன்னுடைய மிஷனரி இயக்கத்துக்கு எழுதிட்டாராம், நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டுருங்க, நான் வந்து திரும்பி வந்துடுறேன், எனக்கு இந்தியாவில் ஊழியம் செய்ய முடியாது, இந்த ஜனங்க ரொம்ப கடினமான ஜனங்க, இவங்களுக்கு நடுவில் நான் ஊழியம் செய்ய முடியாது, என்னை கூப்பிட்டுருங்கன்னு சொல்லி அவர் கடிதம் ரெக்வஸ்ட் எழுதி போயிட்டார். ஃபெயிலியர், இந்தியாவில் என்னால் ஊழியம் செய்ய முடியாது, ஃபெயிலியர். அவர் ஃபெயிலியர் ஆகி போயிட்டார். போன பிறகு அங்கே அவருக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, நீ கண்ணீரோடு ஜெபித்து நீ முயற்சி பண்ணுனாங்களாம். அப்போ தான் அவர் யோசித்தார், அப்போ இது வரைக்கும் நம்ம என்னமோ செஞ்சோம், ஆனால் இனி நான் என் ஜெபத்தை நான் மூலதனமாக்க போகிறேன் ஊழியத்தில். அப்போ தான் அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு. யாரோ ஒரு சொல்லியிருக்கிறாங்க, அதை வச்சு அந்த ஒரு திருப்பு முனை அவருக்கு, ஜெபத்தை மூலதனமாக கண்ணீரை முயற்சி பண்ணினாங்களாம். அப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவர் அவரை பலப்படுத்தி அவரை வல்லமைப்படுத்தினார், அபிஷேகித்து வல்லமைப்படுத்தினார். அதுக்கு பிறகு அவருடைய கூட்டத்திலே பலத்த கிரியைகள் கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு தான் அவர் வந்து இந்தியாவிலே பெரிய அளவுக்கு சின்ன கூட்டம் நடத்தினாலும் பெரிய ஆத்துமாரவடை நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் தான் டிஜிஎஸ் தினகரன் கூட போய் அட்டன் பண்ணி இப்படி அற்புதம் நிறைஞ்ச ஒரு ஊழியத்தை செய்ய முடியுன்ற ஒரு தரிசனமே அவருக்கு கிடைச்சதான். ஊழியம்னா இப்படி இருக்கும் போல இருக்குதுன்ற அவருக்கு முதல் முதலாக அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்த பிறகு தான் இவருக்கே இப்படியெல்லாம் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசம் இவருக்கே அங்கே தான் வந்துச்சுன்றார். அதுக்கு பிறகுதான் நானே ஆண்டவரிடத்தில் வல்லமையை தேடணுன்ற ஒரு எண்ணமே எனக்கு உருவாச்சுங்கிறார். அப்போ அதற்கு காரணம் அந்த டி எல் லாஸ்மன் முதல் தடவை வந்து தோல்வி அடைஞ்சார், தோல்வியில் போயிட்டார். ஆனால் அடுத்த முயற்சி தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டு வந்து மிகப்பெரிய வெற்றியை கண்டார். அதனால் நம்ம வாழ்க்கையில் சொல்கிறேன், ஒரு தடவை நமக்கு தோல்வினா அது தோல்வி கிடையாது. புரிதல், அது தோல்வி கிடையாது. ஒரு தடவை சில காரியம் கெட்டு போச்சுன்னா அது கெட்டு போனது கிடையாது, முடிஞ்சு போச்சு கிடையாது. அதை மறுபடியும் சரிப்படுத்த முடியும். புரியுதா? மறுபடியும் சரிப்படுத்த முடியும், மறுபடியும் அதை ஜெயிக்க முடியும். பைபிள் அதற்கு நிறைய காரியம் இருக்குது. உங்களுக்கு இன்னும் ரெண்டு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18:4 வாசிக்கலாம். எரேமியா 18:4
கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து, குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம், அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான்.
ஆறாம் வசனம் வரைக்கும் படிப்போம்.
அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல, நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ,
என்று
கர்த்தர் சொல்லுகிறார்,
இதோ
இஸ்ரவேல் வீட்டாரே,
களிமண்
குயவன் கையில் இருக்கிறது போல, நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள்,
என் கையில் இருக்கிறீர்கள். இப்போ ஆண்டவர் வந்து எரேமியாட்ட சொல்றாரு, நான் உங்கூட பேச போறேன், நீ குயவன் வீட்டுக்கு போ. போய் பார்க்கறான். குயவன் மண்பாண்டத்தை திருகையில் வச்சு சுழற்றி மண்பாண்டத்தை வணைகிறான். வணையும் பொழுது அவன் நினைச்சபடி அது வரல. ஒரு கட்டத்தில் அது அவன் கையிலே கெட்டு போய்விட்டது. உடனே அந்த களிமண்ணை குயவன் தூக்கி எறியல, அதை மறுபடியும் பிசைந்து இந்த மண்ணின் பக்குவத்திற்கு இதை வேறு விதமாய் வணைய வேண்டும் என்று சொல்லி வேறு விதமான பாத்திரமாய் வணைந்து எடுத்து விட்டான். இதை எதையுமே போய் பார்க்க சொல்கிறார் ஆண்டவர். பார்த்த பிறகு சொல்கிறார், இந்த குயவன் செய்தது போல நான் இஸ்ரேல் வீட்டாருக்கு செய்ய எனக்கு அனுமதி இல்லையான்னு கர்த்தர் கேட்கிறார். இந்த குயவன் கையில் இந்த களிமண் இருந்தது போலவே இஸ்ரேல் ஜனங்களும் என் கையில் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? ஒரு தடவை நான் ஒரு பாண்டமாய் வணைஞ்சேன், அது கெட்டுப்போச்சு. கெட்டுப்போச்சினோட நான் தூக்கி போடலை, அதை நான் மறுபடியும் வேறு பாண்டமாய் வணைந்து விடுகிறேன். அப்போ ஆண்டவர் தன்னுடைய முயற்சி என்ன செய்யல விட்டு விடுகிறது கிடையாது. ஒரு தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா தூக்கி போறது கிடையாது, அது ஆண்டவர் மறுபடியும் அடுத்த முயற்சி செய்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணிடுறாரு. ஆமென். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய காரியம். நம்மளும் சொல்றேன், ஒரு காரியத்தை ஒரு முயற்சி செய்யறீங்க, அந்த முயற்சி உங்களுக்கு கைகூடலைன்னா முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க, அடுத்த முயற்சி செய்யுங்க, அது வேறு விதமாய் கர்த்தர் நமக்கு கொண்டு வருவார். ஆமென். அதுதான் நம்ம இருக்கணும், நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த குயவன் விஷயத்தில் ஆண்டவர் சொல்கிறது போல் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளை வந்து ஆண்டவர் ஒரு லெவலில் நடத்திட்டு வந்தார், கரெக்டாக எல்லாம் அப்படி நடந்துருச்சா? ஆண்டவர் நினச்சது போல் நம்ம கரெக்டான களிமண்ணாக இருந்தோமா? ஒருத்தரும் இருந்திருக்க மாட்டோம். சில இடத்துல இந்த களிமண் கெட்டு போயிருக்கும், ஆண்டவர் நினச்சது போல் வந்திருக்காது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதை போட்டு திருப்பி அடித்து உடச்சி நசுக்கி மறுபடியும் வேறு பாண்டமாக வணைகிறாரு. அதான் நமக்கு வர பிரச்சனைகள் நடுவில் வருதில்லை. நம்மளுக்கு கர்த்தர் கொண்டு போயிட்டே இருக்கிறாரு, கடைசியில் நமக்கு வந்து ஒரு பாண்டமாக ட்ரை பண்ணுறாரு, சரி வரல, உடனே போட்டு அடித்து நசுக்கி பசைகிறாரு. அதுதான் நமக்கு பிரச்சனை. அது பசிச்சிட்ட உடனே அப்புறம் என்ன செய்கிறாரு? திருப்பியும் அழகாக வேற ஒரு அழகான பாண்டமாக வணைஞ்சிடுறாரு. இதுதான் ஆண்டவர் நமக்கு திரும்ப திரும்ப செய்கிறார். நம்மளை மட்டும் ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி தூக்கி போட்டிருந்தாருன்னா இந்த இடத்துல நீங்களும் இருந்திருக்க மாட்டீங்க, நானும் இருந்திருக்க மாட்டேன், எங்கேயோ நம்ம குப்பத்தொட்டிக்கு போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை தூக்கி குப்பத்தொட்டியில் வீசலை. ஒரு தடவை நம்ம கெட்டு போனாலும் மறுபடியும் கர்த்தர் நம்மை தூக்கி செய்கிறார். ஒரு தடவை நம்ம தவறு செஞ்சாலும் மறுதடவை கர்த்தர் நம்மை அதை நம்ம வேறு பாண்டமாய் வணைகிறார். இதுதான் ஆண்டவருடைய விடாமுயற்சி. புரிதல், ஆண்டவர் விடாமுயற்சி. அதனால் வந்து அவர் என்றைக்குமே நம்மளையும் வேஸ்ட் பண்ணலை, நம்மளையும் கர்த்தர் மறுபடியும் ரீமோல்டு பண்ணிகிட்டே இருக்காரு. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலே சொல்கிறேன், ஒரு தடவை நமக்கு ஃபெயிலியர்னா அது முடிவு கிடையாது, மீண்டும் முயற்சி செய்வேன், வேறு விதமாய் முயற்சி செய்வேன், கண்டிப்பாய் அதில் வெற்றி பெற்றே தீருவேன். ஆமேன். இதுதான் நமக்கு இருக்கணும். கடைசி ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் இப்போ முடிக்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:12-13 மூணு வசனங்களை வாசிக்கலாம்.
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல்
கிறிஸ்து இயேசுவினால்
நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
சகோதரரே,
அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்.
போதும். இப்போ பவுல் இந்த இடத்துல சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அப்போ பவுலுக்கு ஒரு காரியம் தெரியுது, நான் அடைஞ்சிட்டேன், முற்றிலும் தேறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறது கிடையாது. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்போ நம்ம எல்லாரையும் ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை தான் நம்மளும் பிடிச்சுக்கணும். என்னை எதுக்காக நீ தெரிந்து கொண்டீர், அதைத்தான் நம்ம பார்த்து பிடிச்சுக்கணும். அப்படி பிடிக்கும் பொழுது நாம் அடைந்து விட்டே நம்ம நினைக்கக்கூடாது. ஒன்று செய்யணும், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடரணும். நமக்கு வந்து வாழ்க்கையில் பின்னானவைகள் நிறைய இருக்குது, அதை மறக்கணும். நம்ம வந்து இலக்கை நோக்கி கரெக்டாக போகணும்னா, அந்த இலக்கை ரீச் பண்ணணும், ஆண்டவன் நமக்கு வச்சிருக்கிற இடத்த நம்ம ரீச் பண்ணணும்னா, பின்னானதை மறக்க தெரியணும், முன்னானதை நாட தெரியணும். எல்லாத்தையும் மறந்துடவும் கூடாது, எல்லாத்தையும் நாடவும் கூடாது. மறக்க வேண்டியதை மறக்கணும், நாட வேண்டியதை நாடணும். நம்ம வாழ்க்கையில் மறக்க வேண்டியது என்ன? ஏற்கனவே உங்களுக்கு வந்த ஃபெயிலியர்ஸ், ஏற்கனவே சில காரியத்தில் தடுமாறி இருப்பீங்க, ஏற்கனவே சில காரியத்தில் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க, ஏற்கனவே சில காரியத்தில் நீங்கள் செய்ய நினைச்சது சரிப்பட்டு வராமல் போயிருக்கும். அந்த காரியங்களை நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. ஐயோ நமக்கு வரலையே, நமக்கு சரியாக வரலையே, நம்மளால் முடியலையே, நம்மளால் முடியலையேன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. பின்னானவைகளை மறந்துடணும். சரி, போன தடவை வரல, இந்த தடவை வரும், புரியுதா? போன தடவை வரல, இனி கண்டிப்பாக வரும். நம்ம என்ன செய்யணும்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நினை. அடுத்தது என்ன செய்யணும்னு பார்க்கணும். அடுத்து என்ன செய்யணும் நம்ம பார்த்தா தான் நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். பின்னானவைகளை நினச்சிருந்தோம்னு வச்சுங்க, நம்ம ஒன்றுக்குமே சரிப்பட்டு வரமாட்டோம். நம்ம நிறைய பேர் இந்த இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம், பின்னானவையில நினைக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அதையே போட்டு ஆண் உட்காந்துடுறோம். இல்லை இல்லை இல்லை, அடுத்ததுக்கு நீ யோசிக்கணும், அடுத்தது முன்னா நெக்ஸ்ட் என்ன செய்யணும் பாருங்க. போன December 31st அன்னைக்கு நம்ம நைட் சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது டீ போடுறதுக்கு நம்ம ஒரு பிலிவர் வீட்டில் வந்து அவங்க டீ ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அந்த பாத்திரத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டோம். டீ அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ஹோட்டல்லாம் கடையில் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணி எல்லாம் பே பண்ணி எல்லாம் காலையில் ரெடி பண்ணிட்டேன். டீ அவங்க சாயங்காலம் அனுப்புன்றாங்க. நைட் இங்கே 10:30 வந்தாச்சு, 10 மணிக்கு வந்துட்டேன். 10:30 எனக்கு இங்கே ஃபோன் வருது. என்ன தெரியும் வருது? நான் உட்காந்துருக்கும் போது திடீர்னு சும்மா தெரிச்சையெல்லாம் ஃபோன் எடுக்கிறேன், கால் வருது. எடுத்து பார்த்தா டீக்கு காய்ச்சி வச்சு கிட்டத்தட்ட 5 லிட்டர் பால் எல்லாம் திரிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஃபோன். நைட்டு 10:30 மேலே எனக்கு கால் வருது. 10:30 இல்லை, கிட்டத்தட்ட 11 மணி இருக்கும், 11 மணி இருக்கும். சும்மா தற்செயலாக நான் ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணேன், இந்த சவுண்ட் சைலண்டில் போட்டேன், எதுக்கோ ஓப்பன் பண்ணேன். பார்த்தா 11 மணிக்கு கால் வருது, டீக்கு காய்ச்சி வச்சு கிட்டத்தட்ட 5 லிட்டர் பால் திரிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறதுங்கிறாங்க. நான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவனது முடிஞ்சு போச்சுன்னு உடனே நான் சரி டக்குன ஃபோனை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு மடமண்ணு நம்ம பசங்களை கூப்பிட்டு காசு எடுத்து கொடுத்து, நீ என்ன பண்ணுவீங்களே தெரியாது, எங்கேயோ போய் பாலம் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு வாங்கன்னு உடனே போனாங்க. இவங்க போய் நைட்டு 11 மணிக்கு மேலே 11:30 போய் பிடிச்சி கிடிச்சு எங்கேயோ ஒரு டீ கடையில் போய் அவன் வச்சுருந்த பால், அடுத்த நாள் அவன் டீ போடுறதுக்கு வச்சுருந்த பால் காசு கொடுத்து வாங்கி கொண்டு போய் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக இங்கே 12 மணிக்கு டீ வந்துருச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி தான் நம்ம லைஃப்பில் வந்து சில விஷயங்கள்னு செய்ய, ஒரு திடீர்னு ஒரு வந்தோடனே ஆண் உட்காந்துடக்கூடாது, ஐயோ பால் தெரிஞ்சு போச்சே என்ன பண்ணுறது, பிளாக் டீ கொடுக்கலாமான்னு உட்காந்துடக்கூடாது. என்ன பண்ணுறது, ட்ரை பண்ணிட வேண்டியது. அடுத்த முயற்சி இது போச்சா, அடுத்து என்ன செய்யணும்? முடிஞ்சு போச்சுன்னு உட்காந்தோம்னா அவ்வளோதான், நம்ம ஒன்றுமே நட காரியமே கெட்டு போயிடக்கூடாது, போயிடும். நம்ம என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும்? உடனே நம்ம திங்க் பண்ணோம்னா ஆண்டவர் கைகூட பண்ணுவார், புரியுதுல? உடனே நம்ம திங்க் பண்ணணும். இது போல தான் நம்ம சின்ன இதை சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த விஷயத்த நான் உதாரணத்துக்கு சொன்னேன். இது போல தான் நம்ம லைஃப் வந்து சில நேரத்தில் சில காரியங்கள் வந்து இப்படி திடீர்னு நமக்கு வந்து தடுமாற பண்ணிவிடும். என்னடா பண்ணி இப்படி ஆகி போச்சு, நம்ம என்ன பண்ணுறது, முழிக்கிற மாதிரி ஆகிடும். முழிக்கக்கூடாது, தடுமாறி நிற்கக்கூடாது. அடுத்து என்ன செய்யறது? நீங்கள் முழிச்சுட்டு உட்காந்துருக்கிறதுனால ஒன்றும் காரியம் நடக்க போகிறது கிடையாது, தடுமாறிட்டு நிற்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அடுத்து என்ன செய்யணும், உடனே யோசிக்கணும். இது ஆண்டவருடைய மெத்தட். அடுத்து நம்ம என்ன யோசிக்கணும், அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கணும். ஆண்டவர் அப்படி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா காரியத்தை நமக்கு அடுத்த முயற்சி வெற்றியை கொடுத்துருவார். ஆமென். இதான் நம்ம செய்யணும், ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் செய்கிறார். மோசே இதை தப்பு பண்ணார், இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோர் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்னு கேட்டான். இதுதான் மோசைகிட்ட வந்து பெரிய ஒரு டிராபேக் அந்த இடத்துல. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, மோசை விடலை. ஆரோனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ரெண்டு பேர்கிட்டையும் பேசி போங்க பார்வோன்ட்ட போய் நில்லுங்கன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அப்போ நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் என்றைக்குமே ஒரு காரியம் வேற மாதிரி போச்சுன்னா ஆண்டவர் தடுமாறி நிற்கிறவர் கிடையாது, ஆண்டவர் அதை மறுபடியும் முயற்சி செய்து காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் தான் நம் கர்த்தர், நம் தேவனாகிய கர்த்தர். அப்படி தான் செய்யணும், ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி தான் செஞ்சுருக்கிறார், எல்லாத்தையும் அப்படி தான் ஜெயிச்சு வந்திருக்கிறார். அதே போல தான் நம்மளும் இருக்கணுமே தவிர, ஒரு காரியம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படியே தடுமாறி நிற்காமல் அடுத்தது என்ன செய்யணும் தான் நம்ம பார்த்து நம்ம செய்யணுமே தவிர, தடுமாறிட்டு நிற்கக்கூடாது. பின்னானதை மறந்துடணும், தோல்வியை மறந்துடணும், முன்னானதை நாடணும். அப்ப கண்டிப்பா கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி இலக்கை நோக்கி நாம் தொடர முடியும். சரியா? அதனாலே ஒரு தோல்வி என்பது வாழ்க்கையில் உங்களுக்கு புள்ளி கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சுங்க. ஒரு காரியம் உங்களுக்கு சரியாக வரலைன்றதுனால அது வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடையாது. அடுத்த முயற்சி நீங்கள் கர்த்தரை சார்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இது கர்த்தர் செய்கிற காரியம். ஆமென். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு நல்ல பாடத்தை நமக்கு மோசேயின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு நல்ல பாடம். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்வேன்னு வாக்கு கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். மோசேட்ட சொன்னார், நீ போய் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் பேசுனார். அவன் போய் பேசின உடனே இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு செவி கொடுக்கலை. நாங்கள் முன்னமே நிம்மதியாக இருந்தோம், எங்கள் வாசனை கெடுத்து போட்டீர் என்று இஸ்ரவேல் புத்திரர் அவருக்கு செவி கொடாமல் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே சோர்ந்து போயிட்டான், மனமடிவடைஞ்சிட்டான். இந்த ஜனங்கள் அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டாங்களே, இப்போ நான் சொன்னதை கேட்க மாட்டாங்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவன் தடுமாறிட்டான். அடுத்தது கர்த்தர் சொல்கிறார், இப்போ நீ போய் பார்வோன்கிட்ட பேசுங்கிறார். உடனே அவன் ரிப்ளை கொடுக்குறான், இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்னு கர்த்தரை பார்த்து அவன் திருப்பி கேட்டான், சோர்ந்து போயிட்டான். ஒரு தோல்வி தொடர் தோல்வியாக வரும்னு அவன் நினச்சான். இஸ்ரவேல் புத்திரர்கிட்டயே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, பார்வோன்கிட்ட போய் என்ன பண்ண முடியும், இதுதான் அவன் நினைச்சான். ஆனால் ஆண்டவரோ அப்படி விடலை, இல்லை ஆரோனையும் சேர்த்து சொல்லி அனுப்பி வைக்கிறான். இன்றைக்கு இது ஒரு நமக்கு ஒரு நல்ல படிப்பினை. ஒரு காரியம் உங்களுக்கு தோல்வியாய் முடிவடைகிறது என்றால் அதுதான் முடிவுன்னு அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க.